ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க இன்னொரு தடவை ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசேஷமாய் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த விசேஷித்த இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் நாட்கள் கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்தி தேசங்கெங்கிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போற இந்த நாளிலே செய்ய போற ஒரு காரியத்தை மட்டும் ஒரு வசனத்தை நான் இந்த இடத்துல உங்கள் மத்தியிலே பேசி ஆண்டவருடைய நாமத்தினாலே தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டிய ஒரு வேலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் எதை செய்ய போகிறாரோ, எதை நடத்தப் போகிறாரோ என்பதை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் இடைப்படுவாராக. விசேஷமாக இந்த நாளும் தேவ செய்தியிலே இருந்து ஒரு பகுதியை நாங்கள் காணப்போகிறோம். லூக்கா அதிகாரம் நான் விரைவாக கொண்டு போகிறோம். செய்தி நீளமாக இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு ஆசீர்வாதம் சபை மத்தியிலே, ஜனங்கள் மத்தியிலே, பிள்ளைகள் மத்தியிலே, குடும்பங்கள் மத்தியிலே காணப்படும் வேண்டும் என்றது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளும் லூக்கா அதிகாரம் முதலாவது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 28வது வசனம் லூக்கா 28:1-28 வாசியுங்கள்.
அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான்.
அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். விசேஷமாக இந்த நாட்கள்ல, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே முதலாவது, அதாவது தேவன் பூமியிலே தெரிந்து கொண்ட ஒரு விசேஷித்த ஒரு பாத்திரம் மரியாள். ஹல்லேலூயா. தேவதூதன் விசேஷித்தமா விதமாக அவர் பூமியில இறங்கின உடனே ஒரு ஒரு ஆளை தேடிக்கொண்டிருக்கிறார், ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே அங்கே அவளுக்கு ஒரு மரியாள் மத்தியிலே தேவனைய தேவதூதன் அங்கே இறங்கி வந்த காரியத்தை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. அடுத்த வசனத்தை பகுதியை வாசிங்க.
கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான்.
மூன்று காரியத்தை இங்கே சொல்ல போறோம். கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அடுத்து
கர்த்தர் உன்னுடனே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார்,
கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்,
ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்,
ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கோடிக்கணக்கான ஜனங்கள், இன்னைக்கு 800 கோடி ஜனங்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக 800 கோடி ஜனங்கள் இந்த பூமியை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அநேகர் போய் கொண்டிருக்கிறார்கள், அநேகர் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பின்பாக வந்த காரியங்கள் இங்கே. இந்த நாட்களிலே இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவதூதன் உங்கள் மத்தியிலே இறங்கி ஒரு கிரியைகளை செய்ய போகிற ஒரு நாட்கள் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவதூதன் பூமியிலே இறங்கி முதலாவது அந்த ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறாள், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. இந்த இடத்துல தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எழுந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்துங்க. முதலாவது ஒருவன் வாழ்த்துங்க. இதுதான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் செய்தியிலுடைய இந்த நாளும் அடிப்படை உபதேசம். ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒருவரை ஒருவர் தட்டி உற்சாகப்படுத்தி மகிழ்ச்சியோடு கூட உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேக வல்லமை மற்றவர்களை திடப்படுத்த வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, பாருங்களேன் அந்த அடுத்த பகுதியை பாருங்க.
ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்,
ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். சொல்லுவீங்களா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். யாருக்குள்ளே? இந்த உலகத்திலே 800 கோடி ஜனங்களுக்குள்ளே உன்னை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 800 கோடி ஜனங்களுக்குள்ளே உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த 800 கோடி ஜனங்களுக்குள்ளே உன்னை விசேஷித்த ஒரு ஆளாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய சத்தியத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இந்த சத்தியத்தை கேட்பதற்கு நீங்கள் இந்த கொரோனாவில இருந்து தப்பினீங்களா இல்லையா? அல்லேலூயா. உலகத்திலே கடந்து போன எத்தனையோ சம்பவங்கள், சூறாவளி வந்தது, கொள்ள நோய் வந்தது, கொரோனா வந்தது, எத்தனையோ இல்லையே தப்பி இருக்கிறீங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு இன்றைக்கு ஒரு பாக்கியவான்களாய், பாக்கிய வரிகளாய் இந்த இடத்திலே நீங்கள் காணப்படுகிறீர்கள். அது மட்டுமல்ல, பரலோகத்துக்கு பேரழைக்கப்பட்ட சங்கம், அதாவது ஜனங்களாக, பரலோகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பாருங்க. பரலோக தேவனுடைய கூட்டத்துக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறீர்கள். அதுதான் கிருபை பெற்றவளே, நீ வாழ்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் மத்தியிலே பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அடுத்து இங்கே கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர் இங்க சொல்லுங்களா? இலங்கை தேசத்துலதான் சனங்க சரியா கஷ்டப்படுகிறார்கள். நான் புறப்படுகிற பொழுது ஒரு சகோதரி எனக்கு தொலைபேசி சொன்னார்கள். அதை செய்திக்கு முன்பதாக நான் சொல்றேன். ஒரு சகோதரி எனக்கு டெலிபோன் எடுத்து சொன்னார்கள், நான் பரியான ஒரு வேதனையிலே இருக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய மூத்த மகள், 14 வயது ஒரு மகள், 8 வயதிலே ஒரு மகள், கணவனை இழந்து விட்டேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கை அதாவது சீரழிந்து போகிறது. நான் தற்கொலை செய்ய கூட என்னால முடியாமல் இருக்கிறது. பிள்ளைகளை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் வறுமை என்னை வாட்டுகிறது, துக்கம் என்னை வாட்டுகிறது, வேதனைகள் நிறைந்திருக்கிறது. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியவில்லை. அந்த தேசத்திலே, அதுவும் கொழும்பு தேசத்திலே இருக்க இடமில்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அந்த சகோதரி சொன்னால், நான் என் வறுமை நிலையிலே என்னுடைய சரீரத்தை நான் வித்து விட்டேன். என்னுடைய ஒரு கிட்னியை நான் விலை பேசி ஒரு புரோக்கர் மூலமாக வித்து விட்டேன். அல்லேலூயா. வறுமைக்கினாலே பிள்ளைய படிக்க முடியாத நிலையிலே, யாரும் கடன் தர முடியாத நிலையிலே, எந்த சூழ்நிலையிலும் வாழ முடியாததுனாலே என்னுடைய கிட்னியை நான் கொடுத்து விட்டேன். ஆனால் வாங்கின புரோக்கர் பணத்தை தராமல் ஓடிவிட்டான். கிட்னியும் போய்விட்டது, பிள்ளையும் சுகமடையவில்லை, வறுமை நிலை. இப்படியான ஒரு சூழ்நிலைதான் நம்முடைய தேசத்து ஜனங்கள் இருக்கிறாங்க. சிந்திச்சு கொள்ளுங்க. இப்படியான வேதனையிலேதான் அங்கே ஜனங்கள் வாழ்கிறார்கள். அல்லேலூயா. இங்கே அடுத்த வசனத்தை வாசிங்க, அடுத்த பகுதியை பாசிங்க. அடுத்த பகுதியிலே சொல்லப்படுது, அவளோ
அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள்.
அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த மலியாருடைய நிலையை பாருங்கள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதனால் இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்திக்க தொடங்கினாள். தேவனுடைய சித்தம் உங்களுடைய சிந்தனைகளை சிதந்து, அதாவது திறந்து விடுகிறது. அல்லேலூயா. பலவிதமான காரியங்களை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலர்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கர்த்தர் அந்த மரியாளை தேற்றுகிறார். ஆனால் அந்த மரியாளோடு ஆண்டவர் திரும்பவுமாக இடைபடுகிறார். என்ன? அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ இருக்கும் என்று சொல்லி அவள் சிந்திக்க தொடங்கினாள். கலக்கம் வந்தது, பிரச்சனை வந்தது. ஆண்டவர் அங்கே ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அவளை அங்க ஸ்பெஷலா, அதாவது ஒரு விசேஷித்த விதமாக ஆசீர்வதித்தாள். ஆனாலும் அவள் இந்த வார்த்தையினாலே அவள் கலங்கினாள். தேவன் கொடுத்த வார்த்தையினாலே கலங்கினாள். எதற்காக? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை உயிர், அதாவது உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய சிந்தனைகளை அதாவது கிளறி உற்சாகப்படுத்துகிறது. தோண்டு போன இருதயத்திலே இருந்த வேதனைகளை அந்த வார்த்தை உற்சாகப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, அது மட்டுமல்ல உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. அந்த தூதன் சொன்ன வார்த்தையினாலே அந்த மரியாள் கலங்கினாள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிசுத்தா குலத்தை கலக்கி அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லுங்க. பெரிசுத்தா குலத்தை கலக்கி உனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற உன்னுடைய சிந்தனைகளை கிளறுவதற்காக ஒரு கலக்கத்தை இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே மரியாதை போல உங்களுடைய சிந்தனைகளிலே ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுவதுதான் தேவ தூதனுடைய நோக்கமாயிருந்தது. அல்லேலூயா. மரியாதை ஆசீர்வதிக்க கடந்து வந்த தூதன், சிறுவளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று உற்சாகப்படுத்தின தூதன், ஸ்திரீகளுக்குள்ளே நீ மேன்மையானவள் என்று சொல்லி பலப்படுத்தின தூதன் திருப்பமாக மரியாளை கலங்க வடிக்கவது எதற்காக, எதற்காக இறங்கினான்? அவனுடைய சிந்தனைகளை குளம் கலங்கினாத்தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. உங்களுடைய பாடுகள் உபத்திரவங்கள் வந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். அநேக விதமான பாடுகளை கடந்து வந்து அனுபவங்கள் ஊடாகத்தான் இந்த காரியத்தை கத்தர் இந்த இடத்திலே நான் பேசுவதற்காக இந்த இடத்திலே அழைத்தார். அல்லேலூயா. மனிதனுடைய சிந்தனையை அதாவது சிதறடிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே அதை தெளிவுபடுத்துதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காகத்தான் மரியாளை மரியாளோடு கத்தர் தூதனாக விசேஷமாக அந்த கூட்டத்திலே இறங்கினார். கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே பூமியிலே இருக்கிற பொழுது ஒரு பெண்ணை எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார்? அவள் ஊடாக ஒரு அற்புதத்தை அந்த உலகம் எல்லாவற்றுக்கும் செய்வதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டால் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை அந்த உன்னுடைய வாழ்க்கையிலே அது நினைக்க கூடியாத தேவனுடைய திட்டத்தை இன்றைக்கு கர்த்தர் அதை நிறைவேற்றுவதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்களிலே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிற நாட்கள். அது மட்டுமல்ல, அநேக காரியங்களை நீங்கள் குறித்து வேதனைப்பட்டு இது எப்படி நடக்கும் மரியாள் சிந்திக்கிறார். அதாவது அவள் ஒரு கன்னியாக இருந்தவள், புருஷனை அறியாத கன்னியாக யோசப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாள். ஆனால் தேவதூதன் இப்படியான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறாரே, எதற்காக என்னை தெரிந்தால் இதென்று அதில் சிந்தனை, மரியாளுடைய சிந்தனையிலே இந்த வார்த்தை கடந்து வந்தது. ஆண்டவர் அவளை தேற்ற ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த வார்த்தையின் ஊடாக உங்கள் மத்தியிலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வதுதான் பெரிய திட்டமாக இருக்கிறது. மரியாளே நீ கலங்காதே. மரியாளே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை கொண்டு உன்னுடைய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான் மரியாளே ஆண்டவர் தெரிந்து, அதாவது தேவ தூதன் அந்த இடத்திலே இறங்கி அவளை கொண்டு அந்த தேசம் முழுவதிலும் சுவிசேகத்தை அறிவிப்பதற்காக தேவ ஜனங்களை சந்ததியை உருவாக்குவதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம்தான் மரியாளாக காணப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாட்களிலே நினைவு கூறுகிற ஒரு நாட்கள், முதலாவது தேவதூதன் பூமியிலே தெரிந்து கொண்ட ஒரு விசேஷித்த மகிமையான ஒரு பாத்திரம் மரியாளாக இருக்கிறார். அங்கே பார்க்கிறோம் மரியாள் ஊடாகத்தான் தேவ சமூகம் கடந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் மரியாளை அங்கே தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான வேதனைகள், பலவிதமான துக்கங்கள், பலவிதமான சஞ்சலங்கள், அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த நாளும் மகிழ்ச்சி இல்லாத காரியங்கள் இருக்குமா இருந்தால் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஒரு வெற்றியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த நாட்கள் மகிழ்ச்சியினுடைய நாட்கள், சந்தோஷப்படுகிற ஒரு நாட்கள், கொண்டாட்டத்தின் நாட்கள். இந்த நாளும் கிறிஸ்துவை பூமியிலே கொண்டு வந்த இந்த நாளும் மரியாளை இந்த நாளும் நினைவு கூறுகிற இந்த வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. உங்களை பலப்படுத்துவதுதான் திட்டமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் என்றால் கடந்து வந்த அதாவது வேதனைகள், துக்கங்கள், துன்பங்கள், அது மட்டுமல்ல கண்ணீர்கள், பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி இன்றைக்கு ஒரு புதிய ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இந்த நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதுதான் தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னாலும் மரியாள் ஆண்டவர் தேவன் சமூகத்திலே அவள் தேவதூனுடைய வார்த்தையை கேட்டு அவள் கலங்கினாள் என்று சொல்லப்படுகிறார். அதை அடுத்து அவளுடைய வாழ்க்கையிலே வரப்போகிற சம்பவங்களை அவள் நினைத்து அந்த வேத வசனத்திலே நீங்கள் பார்க்கின்றீர்கள். அடுத்து இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, வாசிங்க.
தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார்.
ஆமென். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிறார். அப்போ மரியாள் ஊடாக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய சந்ததியாய் வந்த எல்லா நோய்களும் வேதனைகளும், அது மட்டுமல்ல இயேசுவின் நாமத்தினாலே அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை, சமாதானத்தை, சுகத்தை ஆண்டவர் கொண்டு தந்திருக்கிறார். அதை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. மரியாள் சிந்தித்தால் என்ன, மரியாள் என்ன, இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இது நடக்கும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதத்திலே ஒரு பகுதியை இங்கே சங்கீதம் 45 அதிகாரத்திலே வாசிங்க. இவரை மரியாளை குறித்து எப்படி இந்த நம்ம அந்த வேத வசனத்திலே சொல்லப்படுகிற சம்பவத்திலே ஒரு பகுதியை சங்கீதம் 45 அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார். இந்த பூமியிலே கடந்து வந்த தேவகுமாரன் எல்லா 45:2 வசனத்தை வாசிங்க.
எல்லாம் அனுப்புத்திரலிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார்.
எல்லா அனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியமானவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். ஆகையினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை முதலாவது ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கே வாழ்த்தின சம்பவத்தை நீங்கள் பார்த்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கிற சம்பவத்தை நீங்க பாருங்க. ஏனென்று சொன்னால் நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அப்ப தேவனுடைய எந்த பிள்ளைகளும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல முதலாவது நீ ஆசீர்வதிக்க வேண்டும். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ செழிப்பாய் இருக்காய், நீ சந்தோஷமாய் இருக்கிறார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையும், உயிர்ப்பிக்கிற செழிப்பாக மாற்றுகிற வல்லமை. அப்போ உங்களோட வீட்டில் இருக்கிற உங்களுடைய அயலவரை, உங்களுடைய குடும்பத்தாரை முதலாவது நீங்கள் ஆசீர்வதிக்க வாழ்த்த வேண்டும், அடுத்தது ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் நீ மற்றவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தால்தான் அந்த ஆசீர்வாதம் உன்னிலே தங்கும். அல்லேலூயா. மற்றவர்களை நீ ஆசீர்வதித்தால் தான் அந்த ஆசீர்வாதம் உனக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. அப்ப நீ நாம் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற ஜனங்களாக காணப்படப்படும். சங்கீதம் 45 சொல்லப்பட்ட வசனத்தின்படி வாசிங்க, எல்லா மனுபுத்திரலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். சங்கீதத்திலே திரும்ப வாசிங்க, அவர் எப்படிப்பட்டவராம்? 8 45:8,
தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது.
ஆமென். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்கம் இவைகளில் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. அடுத்ததை வாசிங்க,
உமது நாயகிக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு, ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள்.
உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு, ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்திலே வாழ்ந்திருக்கிறாள். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. அங்கே மரியாள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண்மணி. அப்போ இங்க நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு, ராஜஸ்ரீ ஒப்ரீந்தம் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் இருக்கிறார். அப்போ மரியாளை தேவன் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் இருக்கிறது. இந்த அரசரின் குமாரத்திகள் யார் என்பதை நாம் இங்கே வேத வசனத்திலே நாங்கள் நிதானிக்க வேண்டிய ஒரு நாட்கள் இருக்கிறது. இந்த அரசரின் குமாரத்திகள் தான் வேறு பிரிக்கப்பட்ட, அதாவது பெரிய கிறிஸ்தவ ஜன இனம் என்று சொல்லப்படுகிற, அது மட்டுமல்ல பரம்பரை நாங்கள், அதாவது 3 சந்ததி 4 சந்ததி என்று சொல்லப்படுகிற பரம்பரை என்ற கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அப்ப உம்முடைய கிறிஸ்தவர்கள் உலகத்திலே எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறார்கள், அநேக இடத்திலே இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு. இவர்கள் வந்து பேரெழுதப்பட்ட ஜனங்கள். கிறிஸ்தவ, அதாவது கத்தோலிக்க அல்லது பரம்பரை கிறிஸ்தவர் என்று பேர் சொல்லப்படுகின்ற ராஜாத்திகள். ஆமென். இந்த நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு, ராஜஸ்ரீ ஒப்ரீந்தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் இருக்கிறார். இந்த ஒப்ரீங்கம், ஒப்ரீம் தங்கம் அணிந்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. இவர்கள் தான் இந்த ஒப்ரீங்கம் தங்கம் அணிந்தவர்கள். அந்த தங்கம் எப்படி கிடைக்கிறது? உலகத்திலே கோடிக்கணக்கான பொன் வெள்ளி எல்லாம் விளைந்து கொண்டிருக்கிறது. ஒப்ரீம் தங்கம் அணிந்தவள் தான் ஆண்டவருடைய சமூகத்திலே அமைந்திருப்பார். இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திலே சென்றிருப்பார். அவர்தான் ஆண்டவருடைய சிங்காசனத்தில் அமரக்கூடிய தகுதி பெற்றவர்கள். அதுதான் இந்த ஆவிக்குரிய சபைகளிலே இருந்து இன்றைக்கு ஆண்டவர் ஜனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மரியாள் அவள் ஒரு பாடுகள் நிறைந்த, அதாவது ஆபிலா தேசத்தை சுற்றி திரிந்து உலகத்திலே அநேக பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கடந்து அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து பாடுகளின் நிமித்தமாக கடந்து செல்லுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது இந்த ஒப்ரீந்தங்கம் அணிந்தவர்கள். ஆமேன். பலவிதமான பாடுகள், பலவிதமான வேதனைகள், பலவிதமான துக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் கடந்து செல்லுகிறவள் தான் இந்த ஒப்ரீங் தங்கம். இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் தம்முடைய ராஜ்யத்திலே நிறுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பலவிதமான பாடுகள் நாம் மக்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். பலவிதமான பாடுகளை நாங்கள் சுமக்க வேண்டும். பலவிதமான வேதனைகளை சுமக்க வேண்டும். பல நிந்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும். பல அவமானங்களை சகிக்க வேண்டும். பலவிதமான அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள், அதாவது பரம்பு தள்ளப்படுகிற காரியங்கள், ஏளனம் பண்ணுகிற காரியங்கள், இதெல்லாவற்றையும் சகித்தபடியிலான இப்ப 76 வயது இந்த இடத்துல நான் அடி வாங்கினாலும் இந்த இடத்துல நிற்கிறேன். பிஸ்பர்க்ல நான் ஊழியம் செய்த போது ஓட ஓட மீனாலே அடிச்சாங்க கிட்டக்க 35 வருஷத்துக்கு முந்தி. அல்லேலூயா, இந்த அடி வாங்கி ஓடினவன் என்னமோ ஓடிக்கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா, நீங்க யாரையும் கேட்டு பாருங்க, அந்த அம்மாவுக்கு தெரியும் பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மா. அல்லேலூயா, ஓடு ஓடு அடிச்சவன், ஓடு ஓடு அடி வாங்கினவன். ஆனால் அந்த ஒப்ரியன் தங்கம் அணிந்தவனா இருக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் அந்த கிளிநொச்சி காட்டலே போன இன்றைக்கு அந்த ஜனங்களை பிள்ளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். அல்லேலூயா, பலவிதமான பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க கலங்க கூடாது. அல்லேலூயா, மரியாளை தள்ளிவிடவில்லை, யோசப்பு ஒரு நாளும் தள்ளிவிடவில்லை. அல்லேலூயா, அவமானத்தை அவன் தாங்கி கொண்டான். நிந்தைகள் எது வந்தாலும் ஆண்டவர் சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்து மரியாளை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா, இன்றைக்கு அந்த சன்னதியில இருந்ததுதான் நாம். அல்லேலூயா, அந்த சன்னதியிலே வந்தவர்கள் தான் நாம். ஆகையினாலே நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், வேதனைகள் மத்தியிலே இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரை அதாவது மகிமைப்படுத்துற ஒரு பாத்திரமாக மரியாள் இந்த பூமியிலே கடந்து வந்து இன்றைக்கு இந்த சந்ததியை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாளுடைய காரியத்துல இங்கே பார்க்கின்ற பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளும் இயேசு பிறந்தது போது லூக்கா 2:10 வாசிங்க. லூக்கா 2:10, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்றைக்கு நற்செய்தி உலகம் அங்கிலும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஈஸ்ட்வேக்கிலும் அறிவிக்கிறது, பொலண்டிலே அறிவிக்கப்படுகிறது, ஜெர்மனிலே அறிவிக்கப்படுகிறது, அதாவது கடையாந்திரம் எல்லா இடங்களிலும் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இன்றைக்கு நற்செய்தியை தேவதூதன் உங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இந்த நாட்கள் நற்செய்தியை அறிவிக்கிற நாட்கள், ஆகையினாலே ஜனங்களை பார்த்து நீங்கள் பயப்படாத ஜனங்கள், பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும், உலகத்திலே அதாவது உள்ள 800 கோடி ஜனங்களுக்கும், இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற, பிறந்திருக்கிற, பிறந்து கடந்து சென்றிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படுகிற செய்தி இது ஒரு நற்செய்தி. நீங்கள் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். பலவித வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர்கள், பலவிதமான பாடுகள் உங்களோட வாழ்க்கையிலே கடந்து வந்தாலும் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து பயப்படாது. நான் தேவனுடைய சத்தியத்திலே நாம் வார்த்தையிலே வார்த்தையை நம்பி வார்த்தையிலே அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டு மரியாள் கலங்கினாள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அந்த அந்த வார்த்தை அந்த கேட்டபுடன் அவளை சிந்திக்க வைத்தது. இன்றைக்கு வாயை வாரதபடியெல்லாம் கண்டபடியெல்லாம் பேசி, அங்க பேசி இங்க பேசி, தேவையில்லாம சிந்தனைகளினாலே ஜனங்கள் கலங்கி கூழாம்பாணியாய் இன்றைக்கு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் இந்த கிறிஸ்துமஸ். நாட்கள் தேவனுடைய செய்தி, நீங்க கலங்காதே, கலங்காதேங்க. அல்லேலூயா, உங்களை கலக்கப்படுத்துவது தேவனுடைய சித்தமா இல்ல. அதற்காகத்தான் தேவதூதன் இறங்கினான் பூமியிலே. இன்றைக்கு அதே தேவதூதன் இந்த சபைக்குள்ளே இறங்கி நிற்கிறார். கைகளை தட்டி, கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. உங்களை சுடப்படுத்துறதும், உங்களை உற்சாகப்படுத்துறதும், உங்களை உயிர்ப்பிக்கிறதும் தேவனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா, இன்றைக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகளிலே நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற நாட்கள் கடந்து போய் விடுகிறது. இன்றைக்கு ஒரு புதிய ஒரு வெளிச்சம், புதிய சமாதானம், புதிய அன்பு மக்கள் மத்தியிலே ஊற்றப்படுகிற நாட்கள், ஊற்றிக் கொண்டிருக்கிற நாட்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 2 பாத்தீங்க,
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவன் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த ரட்சகர் எங்க பிறந்திருக்கிறார்? உங்களுக்கு தான் பிறந்திருக்கிறார். உங்களுக்குள்ளே இந்த ரட்சகர் வர வேண்டும், உங்களுக்குள்ளே இந்த ரட்சகர் பிறக்க வேண்டும். இந்த இரட்சகர் சரியான விதத்திலே உங்களுக்குள்ளே பிறக்கிறார் என்பதை அவர் உங்களுடைய சிந்தனைகளிலே பிறந்திருக்கிறார் என்று இந்த சிந்தனைகளிலே தந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய நிரம்பு நாளங்கள் எல்லாம் உயிரடைந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் செழிப்பு சுகம் இந்த நாட்களிலே உண்டு பண்ணும். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இரட்சகரை காண வேண்டும் என்பதற்காக அங்கே மேய்ப்பர்கள் ஓடி போனார்கள், தீவிரமாய் ஓடி போனார்கள், தீவிரமாய் இந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேற்று இருக்கிறதா என்பதை மேய்ப்பர்கள் மந்தைகளை விட்டு ஓடி போனார்கள். தீவிரமாய் அங்கே குழந்தை அந்த பிறந்திருந்த குழந்தையை பார்த்தார்கள். அங்கே முன்னணியிலே கிடத்தப்பட்ட குழந்தையை கண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறபடி மனித சமுதாயத்தில் இருக்கிற அதாவது சீமியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நான் இங்கே ஆவியானவர் வெளிப்படுத்துகிறபடியால் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். லூக்கா 2 அதிகாரத்திலே இந்த சம்பவம் உண்மையா, இந்த சம்பவம் அதாவது இயேசு பிறந்தது உண்மையா, அங்கே முன்னணியிலே கிடத்தப்பட்டிருக்கிற குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தி உண்மையா என்பதற்காக இங்கே மேய்ப்பர்கள் ஓடினார்கள். அது மட்டுமல்ல, சிமியோன் என்று சொல்லப்படுகிற மனிதன் அதாவது 80 மேற்பட்ட ஒரு மனிதன் இந்த செய்தியை அவன் கேட்டிருக்கிறான், இந்த செய்தியை அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவதூதன் அவனுக்கு இயேசு பிறப்பை குறித்து அறிவித்ததை அவன் அதை நிதானித்திருக்கிறான், அதை அவதானமாக தன் சிந்தனைகளுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறான். அப்பொழுது இங்கே பார்க்கிறோம் லூக்கா 2 25 வசனம், லூக்கா 2:25 வாசிங்க.
அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரி சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றார்.
உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது, உம்முடைய ரட்சண்யத்தை என் கண் கண்டது, என் கண்கள் கண்டது. லூக்கா 2:25 சொல்லப்படுகிறது. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுனுடைய பிறப்பை குறித்து தேவகுமாரன் மனித சாயலாக ஒரு பொன்மணியிலே மரியாதை வயிற்றிலே பிறப்பார் என்ற செய்தியை அங்க சிமியோன் பரிசுத்த ஆவியினாலே உணர்த்தப்பட்டு அறிந்தவனாக காணப்படுகிறான். இயேசு எப்பொழுது பிறந்திருக்கிறார் அதை எப்படியாவது பார்த்துக்க வேண்டும் என்பொரு வாஞ்சை வைராக்கியம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. எப்படியாவது அந்த குழந்தையை கண்டுகொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த குழந்தையை நீங்க காண்கிறீங்க, கண்டுகொள்ளப் போகிறீங்க, அதை நீங்க அதாவது சிந்தனையிலே எடுக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. அந்த குழந்தை உங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஒரு சமாதானம், அந்த குழந்தை கொண்டு வருகிற சமாதானம், அந்த குழந்தை கொண்டு வந்த சுகம், அந்த குழந்தை கொண்டு வந்த ஆசீர்வாதம், அந்த உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த குழந்தை கொண்ட சமாதானமும் உங்களுக்கு உங்களை குழந்தை ஊடாக வருகிற உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களை குழந்தை ஊடாக வருகிற சகலவிதமான நன்மைகளும் உங்களுடைய உங்களுக்கு உங்களுடைய சந்ததியின் மீதும் உன் சந்தானத்தின் மீதும் அது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த நாட்களாக இருக்கிறது. அப்போ சிமியோன் நினைக்கிறான், எப்படியாயிலும் பரிசுத்த ஆவியானவர் அறிவித்த காரியத்தை நான் என் கண்களாலே காண வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, எத்தனை பேர் அந்த உங்களுடைய சிந்தனைகளிலே அந்த குழந்தையை எடுக்கிறீங்க. அந்த நான் மரணம் அடைய முன்பதாக அந்த வசனத்தை வாசியுங்க. அவள் அவரை நோக்கி தன் கைகளிலே, 28 வசனம் வாசியுங்க.
அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர்.
அவன் அவரை தன் கைகளிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போகிடுகிறீர். நீ மறிக்கும் முன்பதாக, இந்த ரட்சண்யத்தை காணும் முன்பதாக நீ மரணமடைய மாட்டாய் என்று சீமோனுக்கு அறியக்கப்பட்டது. உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இதில் தாய்மார்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், நீ உங்களுடைய மரணத்தை காணும் முன்பதாக உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பை நீங்கள் கண்டுகொள்ளுவீங்க. அது வாக்கு தத்தமாய் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய அதாவது ரட்சிப்பை காணும் முன்பதாக, மரணத்தை காணும் முன்பதாக உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை, உங்களுடைய ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்களுடைய கண்கள் காணும். நம்புறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் மரணம் அடைய முன்பு, சீயோனுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் மரணம் அடைய முன்பு உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பை நீங்க காணுவீங்க. தட்டுங்க அம்மா கைய. நீங்க வேதனைப்படுகிறீங்க, உங்களோட பிள்ளைகள் எல்லாம் எங்கேயோ ரட்சிக்கப்படவில்லை, அங்கே எங்கே ஊதாரிகளாக இருக்கிறன்று. அப்படி என்று இல்லை, உங்களுடைய கண்கள் காணக்கூடியதாக உங்களுடைய ரட்சிப்பை, உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பை நீங்கள் காணுவீங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை நீங்கள் காணுவீங்க. மரியாளுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த ஆசீர்வாதங்கள் அதுதான். அவள் ஊடாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிற ஆசீர்வாதம் இதுதான். மரியாள் தள்ளப்பட்டவள் தான், ஆனால் ஆண்டவர் அவளை தெரிந்து கொண்டார். ஆமேன், ஆமேன். குடும்பத்தாலே தள்ளப்பட்டவள், கணவனாலே உதறி தள்ளுவதற்கு ஆலோசிக்கப்பட்டவள், ஆனால் அவளை கொண்டுதான் தேவன் முதலாவது ஆவியானவர் அங்கே இறங்கினார். முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த சந்ததி இன்றைக்கும் உலகம் அங்கிலும் பரவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ மரணம் அடைய முன்பதாக அவரை கண்டு, அவள் ஆவியின் மகுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணத்தின்படி செய்வதற்காக தாய் தகப்பன் அவரை உள்ளே கொண்டு வந்தார்கள். அந்த சம்பவத்தை நினைத்து பாருங்கள். அங்கே சிமியோன் இருக்கிறார், குழந்தையை கொண்டு வருகிறாள். அவள் தன்னுடைய கையிலே சிமியோன் அந்த பிள்ளையை எடுத்துக் கொண்டுகிறார். அந்த பிள்ளையை தன்கள கைகளிலே ஏந்தினபடி உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி அவன் அறிக்கை செய்து, சமாதானத்தோடு நான் போகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார். பிரியமானவர்களே, உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது, உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் அநேகர் வேதனைகளோடு இருக்கிறீர்கள். ஆசீர்வாதம் இல்லை, பிள்ளைகளுக்கு சுகம் இல்லை, வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று சொல்லி பலதரப்பட்ட குழப்பங்களிலே இந்த நாட்களிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த இலங்கை தேசத்திலே இருக்கிற ஜனங்களை விட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அங்கு வறுமையிலே ஜனங்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், வேதனை வாடிக்கொண்டிருக்கிறார்கள். சரீரத்தில் இருந்த கிட்னியே போய்விட்டது, போயிட்டது. பிள்ளைகள் படிப்பு போயிட்டது, வாழ முடியவில்லை, பட்டினியாய் போய் கிடக்கிறேன் என்று ஒரு பகுதி சடங்குகள் வேதனைப்பட்டு கொண்டார். இப்படியான சம்பவம். அது மட்டுமல்ல, அந்த ஒரு சகோதரியர் காரியத்தை நான் சொல்லவில்லை. அங்கே அதை போல அதாவது வாழைச்சேனைக்கு பகுதி பகுதியிலே 10 பேர் தன்னுடைய கிட்னியை கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் உண்மை சம்பவங்கள். அல்லேலூயா. ஆகையினாலே எப்படியாவது பிழைப்போம், எப்படியாவது ஜீவிப்போம், எப்படியாவது பிள்ளைகளை வாழ வைப்போம், இந்த பட்டினியில இருந்து தப்பிக்கோணும் என்று சொல்லி அப்படி வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே ஒரு சமாதானம் உள்ளவர்களாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாக தேவன் அந்த ஏழைகளை, திக்கற்றவர்களை விசாரிப்பதற்கே இன்றைக்கு உங்களை தேவன் இந்த இடத்திலே ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பேங்கிலே உள்ளா போட்டிருக்கிறேன், போயிருமே சொல்லி பொண்ணும் வெள்ளியும் தேவனுடைய ராஜ்யத்திலே வந்து சேரார். அல்லேலூயா. அதனாலே இந்த மரியாளுடைய சிந்தனை, எப்படியாயிலும் ஆண்டவருக்கு நான் என்னை அடிமையாக அர்ப்பணிக்கிறேன். சரியா, ஒப்ரியின் தங்கம் அணிந்த ராஜஸ்திரியாக ராஜா மடியிலே நான் உட்காருவேன் என்ற அந்த விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்கு பெற வேண்டும். ஒப்ரியின் தங்கம் அணிந்த அந்த ராஜஸ்திரீ யார்? இன்றைக்கு அர்ப்பணிக்கிறவர் யார்? பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் எது வந்தாலும் நான் ஆபிலா தேசத்தை சுற்றி ஓடி எப்படியாயிலும் இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும், ராஜா பணியிலே போய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஓட்டம் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர் யார் சொல்லுங்க? விசுவாசித்தவர் யார்? இந்த ஒப்ரிங்கம் தங்கம் பற்றி சொல்லுகிறேன். எல்லா இடத்திலும் தங்கம் இருக்கிறது. இது ஆபிலா தேசத்தை சுற்றி ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே சொல்லப்படுது. ஒப்ரியின் தங்கம் என்று சொல்லி ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். அது ஆபிலா தேசத்தை சுற்றி ஓடுகிறதா? அப்போ ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே அதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அந்த 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 சம்பவத்தை ஆதியாகமம் ஓகே 2வது அதிகாரம் ஏசாயா 45 பாருங்க. ஏசாயா 45 ராஜாவுக்கு பக்கத்திலே நிற்கக்கூடிய ராஜஸ்திரீ யார்? அப்ப ஏசாயா 45வது அதிகாரத்திலே அவள் யார் என்று சொன்னால் ஒப்ரியின் தங்கம் அணிந்தவள். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போக, அதாவது பரலோகத்துக்கு போகக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தத்தை காக்க வேண்டிய ஒரு நாட்களாக காணப்படுகிறது. அதுதான் இந்த ஒப்ரியின் தங்கம். வாசிங்க ஏசாயா 45:2-3 சொல்லப்பட்டது. வாசிங்க திருப்பி, உமது நாயகளுக்குள்ளே 9வது வசனம், நாயகளுக்குள்ளே ஒப்ரியின் தங்கம் அணிந்தவளாய்
உமது நாயகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு, ராஜஸ்திரீ ஒப்ரியின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பரிசுத்தில் நிற்கிறாள்.
உம்முடைய நாயகர்களுக்குள்ளே அரசரன் குமாரத்திகள் உண்டு, ராஜஸ்திரீ ஒப்ரியின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பரிசுத்திலே நிற்கிறாள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், பரிசுத்தத்தை காக்கிற ஜனங்கள், பூமியில இருக்கிற பொழுது பரிசுத்தத்தை காத்து பாடுகளை சகித்து எந்த அவமானமோ, எந்த நிந்தையோ, எந்த வேதனையோ வந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து, எல்லா காரியங்களையும் சகித்து தேவனுடைய பிள்ளையாக ஜீவித்து ராஜாவுக்கு முன்பதாக அவருடைய பலது பார்சத்தில் இருப்பதற்கு உரியவர்களாக இருக்க வேண்டுமா இருந்தால், முதலாவது நான் தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தத்தையும் சத்தியத்தையும் காத்து ராஜாவுக்கு உகந்தவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் அந்த பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறோம். அது நான் அதிகாரம் 2வது அதிகாரத்தில் இந்த ஆபிலா தேசத்தை குறித்து நான் சொல்லுகிறேன் வசனம். ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மரியாள் தன்னை அர்ப்பணித்தான், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். நிந்தை வந்தாலும் அவமானம் வந்தாலும் கணவன் தள்ளி விடக்கூடிய சூழ்நிலை அவன் ரகசியமாய் யோசித்தாலும், ஆனால் தேவதூதன் அதை விடவில்லை. தேவ சித்தத்தை நாம் கீழ்ப்படியும் ஆராயிருந்தாலும், நீங்க உலகம் நம்மை தள்ளி விட்டாலும், அவமானப்படுத்தி பேசிவிட்டாலும், ஆனால் தேவனுடைய திட்டங்கள் அது வித்தியாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. உலகம் மரியாளை அவள் யோசிக்கிறாள், கலக்கமடைந்தால், ஏ வேற கணவனுக்கு தன்னை நியமித்திருக்கிறார்களே என்று சொல்லி தேவதூதன் மத்தியிலே அவள் வேதனை அடைகிறாள். ஆனாலும் அந்த இடத்திலே ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மரியாளுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதம் இது ஒரு பெரிய, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க சிந்திக்க முடியாத காரியங்களே ஆண்டவர் செய்கிறார். அவருடைய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பங்கள், உங்கள் சந்ததியால் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி நீங்க வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அநேக தாய்மார்கள் பிள்ளைகளை சேர்த்துக்கு கூட்டி வர முடியாது, பெற்றோர்கள் பிள்ளைகளை அழைத்து வர முடியாது, பெற்றோர்களுடைய சத்தத்தை பிள்ளைகள் என்று சமுதாயம் கேட்பதில்லை. இப்பொழுது அதாவது கலாச்சாரம் பலத்த விதமான விதத்திலே இன்றைய இந்த தேசத்திலே பிறந்த பிள்ளைகளை திசை திருப்பி கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு சகோதரன் சொன்னார், தனக்கு 3 பெண் பிள்ளைகளும் 3 பிள்ளைகளும் ஆற ஆற விரும்பி இருக்கிறாங்களோ அதை யார் அறிவார்? ஆகையினாலே பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பதில் சொல்ல முடியாத காலங்கள் வந்துவிட்டது. இங்கே இன்னொரு காரியத்தை நான் பார்க்கிறேன். லூக்கா 2வது அதிகாரத்தை திருப்பி வாசிங்க. லூக்கா 2வது 1வது அதிகாரத்திலே லூக்கா 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை கொள்ளுங்கள். அந்த நாட்களிலே பாத்தீங்க இரண்டாவது அதிகாரம்.
அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியாயினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாய் இருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள்.
ஆமென். கவனிச்சுக்கோங்க, அந்த நாட்களில் உலகமெங்கிலும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்பதற்கு, அதாவது இயேசு பிறந்த நாட்களிலே கூட நடந்த சம்பவத்தை இங்கே பார்க்கிறோம். அந்த நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டிய சட்டத்திட்டங்கள் சீரியா நாட்டிலே சீதேனு என்பவனால் தேசாதிபதியாக இருந்த போது அந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி
குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள்.
குடிமதிப்பு எழுதப்படும்படி எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். ஹல்லேலூயா. நாங்க ஜெர்மன் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை கனடாவில இருந்து, இலங்கையில இருந்து, அதாவது வெவ்வேறு தேசங்களிலிருந்து இந்த இடத்திலே வந்து கூடிக்கொண்டிருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேத வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. அந்தபடி குடிமதிப்பு எழுதும்படி எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். இப்ப எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க இலங்கைக்கு போறதுக்கு? தங்க தங்க ஊருக்கு போகணுமா? எத்தனை பேர் இந்தியாவுக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? இப்ப ஐரோப்பிய தேசங்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு போக வேண்டும் என்ற ஒரு சட்ட திட்டங்கள் அந்த நாட்களிலே வந்தது, ஆகஸ்ட் ராஜா நாட்களிலே. இந்த நாட்கள் வரப்போகிறது, அதையும் நான் உங்கள் மத்தியிலே தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களோட சொந்த சொந்த ஊர்களுக்கு நீங்க போக வேண்டிய காலம் வர. ஹல்லேலூயா. ஜெர்மன் தேசம்தான் ஐஸ்வர்யம், பொன்விளையும் தேசம் என்று வாழ்க்கை, அதாவது இங்கே வாழ்ந்து விடும் என்று நினைக்க முடியாது. ஹல்லேலூயா. உன் சொந்த தேசத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டிய, அதாவது தோண்டி எடுக்கப்பட்ட துறவுகளை நீங்கள் நினைவு வேண்டிய நாட்கள் இது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம், யாராவது விருப்பம் சொந்த ஊருக்கு போறதுக்கு? ஐயோ, அங்க சாப்பிட இல்லையே, பட்டினி இல்லையே, அரிசி 350 ரூபாயே அல்லது 450 ரூபாய் என்று? இல்லை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். சொந்த ஊரை, நீங்க பிறந்த வீட்டையும் பிறந்த மண்ணையும் மறந்து போகாதேங்க. ஹல்லேலூயா. நீங்க ஓடித்திருந்த வீடுகளை, வாழ்ந்த இடங்களை மறந்து போகாதேங்க. ஏனென்றால் நமக்கு சொந்தம், அதாவது பரலோகம் அடுத்த சொந்தம், நீங்க பிறந்த வீடும், அதாவது பிறந்து, அதாவது தோண்டி எடுக்கப்பட்ட துறவு, உங்கள் சந்ததி சந்தானம், எந்த குடும்பத்தில இருந்து வந்தீர்கள், எல்லோரே எல்லாவற்றை நினைவு கொண்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிறந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. பெற்ற தாய் தகப்பனுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் வளர்ந்த, உங்களை ஆளாக்கின இடங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு உதவி செய்த சகோதரர்களுக்காக நினைவு கூறுங்க. கிறிஸ்துமஸ் நாட்கள் அந்த கிஃப்டை நீங்க கொடுங்க. எங்க சிந்தனைக்கு, அதாவது கிஃப்டை என்ன, நீங்க பொருள் பண்டத்தை நான் கொடுக்கல, ஆண்டவருக்கு நீங்க கொடுங்க. உங்களோட குடும்பத்துக்கு, உங்களோட சகோதரர்களை, உன் சந்ததிகளை நினைவு கூர்ந்து, அதாவது சொந்த மண்ணை நினைங்க. ஹல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு விடுபடாத பங்கை அவள் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்ட நாட்கள், ரட்சிப்பை அதாவது நினைவு கூற வேண்டிய ஒரு நாட்கள். நம்முடைய சந்ததியை, நான் வந்த நிலைகளை நாம் நினைவு, அதாவது கூற வேண்டிய ஒரு நாட்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள். ஹல்லேலூயா. தெரிந்தோ தெரியாதவளோ, அதாவது யாரோடு பகையாய் இருப்பீர்களா என்றால், இந்த நாட்களிலே தேவனுடைய சமயங்களிலே ஒப்புரவாய்த்து கொள்ளுங்க. ஒப்புரவாகி இந்த நாளின் தேவனுடைய சத்தியத்தை கேளுங்க. ஒரு மரியாளை தேடி தேவதூதன் அங்கே கடந்து போனான். ஒருவர் ஊழாகத்தான் பூமியிலே சத்தியம் அங்கே கடந்து வந்தது. அவள் ஊழாகத்தான் இந்த சந்ததி பெருகினது. ஹல்லேலூயா. ஆகையினாலே இன்றைக்கு அநேகர் இயேசுவைத்தான் கும்பிடுகிறார்கள். உண்மைதான், நல்லது, சந்தோஷம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, முதலாவது பெற்ற தாய்மாரே நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தாய்மார் உங்களை, யார் எத்தனை வயதா இருந்தாலும், உங்களுடைய பெற்ற தாயை முதல் கனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படி தாய்மாரை கனம் பண்ணாதபடினாலே சாபங்கள் தோடுகிறது அநேகருடைய வாழ்க்கையில. அந்த சாபத்துக்கு ஆளாக மாறிவிடாதீர்கள். ஹல்லேலூயா. அங்க இலங்கை தேசத்திலே சொன்னார்கள், அதாவது நான் அங்க ஊழியம் செய்கிற பகுதியிலே கிட்டத்தட்ட 800 மன்னிக்கவும் 50,000 விதவைகள் இருக்கிறார்கள் அந்த அந்த இலங்கை தேசத்திலே. அது மட்டுமல்ல, புது குடியிருப்பு அந்த அந்த வட்டாரத்தை சுற்றி அநேக விதைகள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சீலை உடுக்கிறதுக்கு அங்கே பணம் கிடைக்காது. அங்கே தொகையான பணத்தை கொடுத்து சீலை வாங்குறதுக்கு முடியாது. அப்போ ஒரே சீலியோடு அதை உடுத்தி கொண்டு அலைந்து திரிகிற தாய்மார்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. நீங்க அங்கே போய் பார்த்தா தான் அந்த காரியங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே பேங்கல்ல இப்ப இன்றைக்கு அந்த அலுமாரிக்குள்ள ஓடி, எங்களோட வீட்டுல ஓடி ஒரு 25 சாரி இருந்து எங்களோட மனைவி இப்போ டெலிபோன் அடிச்சு எல்லாத்தையும் தூக்கி அந்த 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 பெட்டியிலாம் சுழட்டி எரிஞ்சு அப்படியே தூக்கி வச்சு எல்லாம் அள்ளி கட்டி ஒரு நாட்கள் அனுப்பினோம். அதே மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு மேன்மையாக, உங்களுக்கு வாழ்க்கையிலே மேன்மையாக எண்ணிக்கொண்டு என்னட்ட 10 சாரி இருக்கு, 12 சாரி இருக்கு, பட்டு புடவை இருக்கு, அது இருக்கு, சருகச்சாரி இருக்குன்னு சொல்லி சொல்ற தங்கச்சியே, அம்மாவே, குட்டியே, சரியா உன்னட்ட இருக்கிற விசேஷித்த சருகையை கொடு. அதுதான் அந்த கிஃப்ட் மரியாள் வெளியேறப்பெற்ற பங்கை, வெளியேறப்பெற்ற ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே கொண்டால் உங்கள்கிட்ட இருக்கிறத இந்த நாட்களிலே பிரசண்டா அனுப்பி வைங்க. அனுப்ப காசு இல்லையா சொல்லாதீங்க, சரியா? பேங்க்ல போட்டிருக்கிறதுல ஒன்று ஒரு பக்கத்தால இழுங்க, ஒரு தாளை, அந்த தாளையே வச்சு அனுப்பிடுங்க, சரியா? அதுக்காக காசு வாங்குறதுக்காக நான் இந்த பிரசங்கத்தை கொண்டு வரவில்லை. அங்கே நல்ல அந்த தேசத்தில் உள்ள வறுமை, அது எந்த தேசமா, பிறந்த வீட்டை நினைவு கூறணும். உங்களோட சகோதரர் சகோதரி எந்த தேசத்துல இருந்தாலும் அவர்களுக்காக வறுமையில ஏழ்மையில இருக்கிறார்களே, நீங்க நினைவு கூறுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினாலே இந்த நாட்களில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் சொன்னால், தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்ட அந்த மரியாளை போல் இன்றைக்கு இயேசுவை காண சீமோன் அங்கே ஓடி போன பொழுது உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி இந்த இடத்துல இந்த வரப்போற நாட்கள்ல அந்த ரட்சிப்பை பூரணமாய் புரிந்து கொள்ளக்கூடியதாய் உங்களுடைய வாழ்க்கையிலே நீர், அதாவது தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டிய ஒரு காலங்கள் இருக்கிறது, நேரங்கள் இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இது காணும் என்று சொல்லி விட்டு கொடுக்காமல், ஆண்டவர் நீங்க மற்றவர்களுக்கு கிஃப்ட், அதாவது இயேசுவை, தேவன் தம்முடைய ஒரே புறான குமாரனை தந்து இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். உங்களுடைய ரட்சிப்புக்காக, உங்களுடைய பாவத்துக்காக, உங்களுடைய மீறுதலுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய சந்ததியுடைய பாவங்களுக்காக தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்திலே அன்பு. இன்றைக்கு நீங்கள் அன்பு கூற வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னட்ட இல்லை இல்லை என்று சொன்னா இல்லாமல் போய்விடும். இருக்கிறதை பெருதாய், அதாவது ரெண்டு, அதாவது ரெண்டு உண்டியல்ல போடப்பட்ட அந்த ரெண்டு வெள்ளிப்பணத்தை தான் இயேசுவார், உங்கள் கையில இருக்கிறதை தான் ஆண்டவர் பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள்ல, கிறிஸ்துமஸுடைய நாட்கள்ல தேவன் கொடுத்த அன்பையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் மற்றவர்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இங்கே ஒப்ரியும் தங்கம் அணிந்த ராஜஸ்திரியாய் வாசிங்க, சங்கீதம்
உமது நாயகிகளுக்கு
45. உம் நாயகிகளுக்குள்ளே
அரசரின் குமாரத்திகளும் உண்டு.
அரசரின் குமாரத்திகள் உண்டு. அவர்கள் யாரு? நாங்க பரம்பரை கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. எனக்கு இவர் இயேசுவை பற்றி சொல்ல தேவையில்லை, நாங்க பரம்பரை கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்கிற கூட்டம் இந்த பூமியில இருக்கிறார்கள், இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களுக்காக நாங்கள் செவம் பண்ண வேண்டும். அவர்களுக்காக நாங்கள், அதாவது இயேசுவை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு 45 வாது, உம்முடைய நாயகிகளுக்குள்ளே
குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பரிசத்தில் நிற்கிறாள்.
ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உம்முடைய வலது பாரசத்தில் நிற்கிற, ரட்சிக்கப்படுகிற, தேவனுடைய சத்தியத்தை கேட்கப்படுகிற, தேவனுடைய சத்தியத்திலே நடக்கிற, அவர்களுக்கு சாட்சியாக நடக்கிற ஜனங்கள் தான் இந்த ஒப்ரியின் தங்கம் அணிந்தவர்கள். பாடுகள் உபத்திரவங்களை சகித்துக் கொள்ளுகிறவர்கள், வேதனைகள் துன்பங்களை சகித்துக் கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. கண்ணீரின் பாதையிலே நடக்கிறவர்களைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உயிர்ப்பித்து ஆசீர்வதித்து சமாதானப்படுத்தி மகிழ்ச்சியாய் நடத்துகிற ஒரு காலங்கள் கடந்து வந்துவிட்டது. நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ குமாரத்தியே கேள், அடுத்த வாசிங்க,
குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள்.
குமாரத்தியே கேள், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது சத்தியத்தை முதலாவது கேளுங்க. உலகம் சொல்லுகிற காரியங்களை கேட்காதீர்கள், உலகத்தை நம்பாதீர்கள். உலகம் பல 10,000 காரியங்களை சொல்லி எங்களை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிற காரியங்களை நீங்கள் விட்டுவிடுங்க. ஆனால் உன் ஆண்டவருடைய சத்தத்தை மட்டும் கேட்டு நீ ஒப்புக்கொடு, ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நீ ஒப்புக்கொடு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஒப்ரீன் தங்கம் அணிந்த ராஜஸ்திரியாய் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் சகிக்கிற ஒரு மனிதியாக, மனுஷனாக, மகனாக காணப்படுகிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு அநேக தாய்மார்கள் இன்னைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள், உன்னுடைய ரட்சணி எத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி அவர்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போகிற பொழுது இயேசுடைய ரட்சணியத்தை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய ரட்சிப்பை கண்டுகொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள வேண்டும். பிள்ளைகள் செழிப்பா இருப்பதை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அதாவது கண்ணார காண்கிற பாக்கியம் அவர்களுக்கு காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக தாய்மார்கள் உடைந்த உள்ளத்தோடு காணப்படுகிறார்கள் இந்த தேசத்திலே. இந்த நாள் சிதறப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே தேவ ஆவியானவர் இன்றைக்கு ஊற்றப்படுகிற ஒரு நாட்கள். பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலாவது செவி கொடுங்கள். பாடுகளை நினைத்து உடைந்து போவாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்ரீன் தங்கம் அணிந்தவளாய் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார்.